கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. காதல் சிகரம் 1 காளாமுகரின் புது கருத்து. காளாமுகர் மரங்களின் அருகே சென்று கைத்தனியால் நெல்லிக்காயையும் மாதுளையையும் கொய்யாவையும் தட்டி உதிர்த்து எடுத்து வந்து கீழே பரப்பி அந்த இடத்தில் தானும் அமர்ந்து மற்றவர்களையும் அமர சொன்னார். இங்கிருந்து வெகு தொலைவிற்கு எந்த ஊரும் இல்லை என்று நினைக்கின்றேன். இருந்திருந்தால் இந்த மரங்களில் இப்படி தன்னிச்சையாக பழங்கள் நிறைந்திருக்க விடுவார்களா என்று காளாமுகர் பேச்சை தொடங்கி பரமேஸ்வரனுக்கும் ரவிதாசனுக்கும் பழங்களை கொடுத்து, அகட்டும் உங்கள் பயத்தை விட்டு சற்று கோபத்தை பழங்களிடம் காட்டுங்கள். சம்மாரம் செய்யுங்கள். இவற்றை சோழ அரச பரம்பரையினர் என்று எண்ணி நசுக்குங்கள் என்றார். மாதுளையை ரவிதாசனிடம் நீட்டினார். மாதுளை இருக்கிறதே ரவிதாசா, அது உடலில் புது ரத்தத்தை ஊட்டும், அத்தோடு வயிற்று சங்கடங்களை போக்கும் என்றார். ரவிதாசன் காளாமுகரையே உற்று நோக்கியவாறு இருந்தான். அவனுக்கு நல்ல பசி. ஆனால் பரபரப்பான காரியங்கள் நடைபெறும் போது பசி என்ன செய்யும்? காளாமுகர் வேலை அறிந்து பழங்களை கொண்டு வந்து கொடுத்ததை கண்டு மெல்ல கொய்யா பழத்தை எடுத்து கடிக்கலானார். பரமேஸ்வரனோ கொய்யா பழத்தை நசுக்கி விதைகளை எடுத்துவிட்டு உண்ணலானான். ரவிதாசா, ஆபத்துதவி படைகளில் சேர்ந்த பிறகு உன் குலத்தர்மத்தை என்னை விட்டு விட்டாயல்லவா? எச்சில் தீட்டு எல்லாம் உனக்கு நண்பர்களாகிவிட்டனவல்லவா என்றார் காளாமுகர் நகைத்தபடி. ரவிதாசன் அமணர் குடி பிறந்த அந்தணன். அமணர்களின் உயிரை நேசிக்கும் அன்பு நெறியும் அந்தணர்களின் ஒழுக்கமும் அவனிடமிருந்து மறைந்து பல காலமாகிவிட்டது. அவன் உடலில் க்ஷத்திரிய வேகம்தான் துள்ளி நின்றது. ஆனால் பரமேஸ்வரன் செய்கையில் தீமை இருந்தாலும் அவன் மத தர்மத்தை விடவில்லை.
சாமி, இப்போது மதத்தையும் குலத்தையும் பற்றி ஏன் பேசுகின்றீர்கள்? காரியம் என்று எடுத்தால் மறந்துவிட வேண்டியதுதான். தங்களைத்தான் எடுத்துக் கொள்ளுங்களேன், தாங்கள் எந்த தர்மத்தையும் இப்போது கடைபிடிப்பதாக தெரியவில்லையே என்றான்.
காளாமுகர் குலுங்கு குலுங்கு நகைத்தார். அவன் கூறியதை அவர் ஆமோதிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ரவிதாசன் சும்மா இருக்கவில்லை.
சாமி, இப்போது எதற்கு என் குலத்தையும் குடியையும் இங்கு இழுக்கின்றீர்கள்? என்னால் அந்த தூய மதத்திற்கு இழுக்கு கற்பிக்க பார்க்கின்றீர்களா? பாண்டிய சேவையை ஏற்று உயிரையும் உடலையும் தியாகம் செய்ய தீர்மானித்த பிறகு எனக்கு சமய நம்பிக்கையும் குல நம்பிக்கையும் அற்றுவிட்டன சாமி. அதெல்லாம் இப்போது எதற்கு? சோழ நாட்டு நிலையில் எங்களை உட்கார வைத்துவிட்டு கனியை கொடுத்து பசியை போக்கினீர், பயத்தை போக்கினீரா?
ரவிதாசன் குரலில் உறுதி இருந்தது. பரமேஸ்வரன் அங்குள்ளவற்றை தீர்ப்பதிலும் ஒன்றிரண்டு எடுத்து ஆடையில் முடிந்து கொள்வதிலும் கருமமே கண்ணாயிருந்தான்.
பயமா ரவிதாசா? உனக்கா? உன் உள்ளத்தில் பயம் இருந்தால் இப்போதே கூறிவிடு, நான் என் வழியே போகிறேன். எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. குடகு மலை சாரலுக்கு போய் அமைதியாய் என் காலத்தை கழிப்பேன். உன் திட்டங்களுக்கும் எண்ணங்களுக்கும் தலைவி உடன்பாடு தெரிவிக்கவில்லையே, அதை நாமாவது நிறைவேற்றுவோம் என்பதற்காகவே இவ்வளவு தொலைவு அழைத்து வந்தே என்று கூறி எழுந்திருப்பது போல் பாவனை செய்தார். ரவிதாசன் திடுக்கிட்டான். தஞ்சை அரண்மனையில் உள்ள அரச பரம்பரையினர் அனைவரையும் கொன்றுவிட்டால்தான் பாண்டிய பேரரசு நிலைக்கும் எனும் அவனுடைய எண்ணத்தை தலைவி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் காளாமுகரே அதை நிறைவேற்ற வருகின்றார் என்றால் அவன் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடுவானோ?
சாமி, கோபப்படாதீர்கள். என் எண்ணங்களை நிறைவேறாமல் போய்விடுமோ? சோழ நாட்டில் அகப்பட்டு கொண்டு விடுவோமோ என்ற அச்சத்தால் நான் அப்படி கேட்டேன். உங்களை நம்பித்தானே இப்போது நான் இருக்கிறேன். சொல்லுங்கள் சாமி, நான் அப்படியே செய்கிறேன். என் சகோதரனும் அப்படியே செய்வான். ஆனால் சோமன் சாம்பவ நிலைதான் என்ன ஆனது என்று தெரியவில்லை. அவன் இன்னும் வந்து சேரவில்லை. செலவுக்கு என்று பொன் நாணயங்கள் எதையும் வைத்திராமல் எல்லாவற்றையும் தலைவியிடம் செலுத்திவிட்டேன்
என்றார். அவன் குரலில் கவலை நிறைந்த தழுதழுப்பு இருந்தது. காளாமுகர் அவன் முதுகை தடவி,
ரவிதாசா கவலைப்படாதே, எல்லா பொண்ணையுமா அணைமலை காட்டில் கொண்டு சேர்த்து விட்டாய். வெகுளினி, உன்னுடைய பிற்காலத்துக்கென ஏதாவது சேர்க்க வேண்டாமா என்றார்.
பரமேஸ்வரன் குறுக்கிட்டு,
நல்ல வேளையாக ஏதோ சொற்பம் சேர்த்திருக்கிறோம், நஞ்சை புஞ்சை நிலங்களாக வாங்கி வைத்திருக்கிறோம் என்றான்.
ஆஹா ரவிதாசா, உன் சகோதரன் மிக கெட்டிக்காரன். இல்லாவிடில் பழுவட்டரையரின் கண்களில் மண்ணை தூவி பொற்கட்டிகளாக வெளியே அனுப்பியிருப்பானா?
சாமர்த்தியமாக சொத்து சேர்த்திருப்பானா?
எங்கே நிலம் வாங்கியிருக்கின்றீர்கள் என்று கேட்டார் காளாமுகர்.
காட்டு மன்னார் கோயில் அருகில் அதிலிருந்து வரும் வருவாயை கொண்டு என் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறேன். என் காரியம் வெற்றியடைந்த பிறகு தலைவி பாராட்டுவாள். அமரபுஜங்க பாண்டியர் ஆனந்தமடைவார். அப்போதுதான் சொல்வேன், பேரரசே, என் பணி முடிந்து விட்டது என்று ஒரே ஒரு வார்த்தை கூறிவிட்டு புறப்பட்டு விடுவேன்.
எங்கு?
தங்களோடு குடமலை சாரலுக்கு. நானும் உங்கள் மதத்தில் சேர்ந்து விடுவேன்.
மத நம்பிக்கையற்ற நீயா பேசுகிறாய்? அது போகட்டும், வெயில் ஏறு முன் நாம் பயணத்தை தொடங்குவோம், பேசிக்கொண்டே போவோம் என்றார் காளாமுகர்.
அன்று மாலை பொழுதில்
அவர்கள் கிராமம் ஒன்றை அடைந்தனர். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் செய்ய வேண்டிய திட்டங்கள் அனைத்தும் பேசி முடிவு செய்யப்பட்டன. ரவிதாசனும் பரமேஸ்வரனும் மாறு வேடத்தில் தஞ்சையிலும் நந்திபுரத்திலும் உளவி தக்க தருணத்தை எதிர்பார்த்திருப்பது என்ற முடிவுக்கு வந்தனர். மதுரையில் அமரபுஜங்கனுடைய படைகள் நுழையும் போது நீங்கள் உங்கள் திட்டத்தை முடித்துவிட்டால் பிறகு பாண்டிய பேரரசை வீழ்த்த ஆளினி பிறக்க வேண்டும். மன்னியாற்றங்கரையில் திருப்புரம்பியத்தில் உள்ள மூதாதையரான பாண்டியர்களை கொன்றுதான் விஜயாலய சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவினான் தெரியுமா என்று கேட்டார் காளாமுகர்.
அது மட்டுமா? சேவூரிலே எங்கள் அரசர் வீரபாண்டியனை நிராயுத பாணியாகி இருந்தவரை கண்டதுண்டமாக வெட்டினவனும் சோழன்தான் சாமி
என்றான் ரவிதாசன். சோர்வடையும் போது இவற்றை நினைத்துக் கொண்டால் போதும் என்றார் காளாமுகர்.
சோர்வா, இனி என் கண் உறங்காது, வயிறு எதையும் கேட்காது
என்று ரவிதாசன் சபதம் செய்வது போல கையை மடக்கி உயர்த்தினார். ரவிதாசன் பாண்டிய நாட்டிற்காக தன் உயிரையும் பெரிதாக பொருட்படுத்தாது சோழ நாட்டிலே நடமாடி மிக பயங்கரமான காரியங்களை செய்ய முற்பட்ட போது ஆனைமலை காட்டில் அமரபுஜங்க பாண்டியன் ரவிதாசன் எங்கே என்று தலைவியை நோக்கி கேட்டான். படைகள் அணிவகுத்து நிற்கும் இந்த காட்சியை ரவிதாசன் கண்டால் மிகவும் மகிழ்வாரே, அவர் எங்கே தாயே என்று பாண்டிய குமாரன் கேட்டான். ரவிதாசனும் காளாமுகரும் பரமேஸ்வரனும் தப்பி போய்விட்டதை அவள் அறிவாள். ரவிதாசன் கூறிய கருத்தையும் அவர்களுக்கு தான் தடை விதித்ததையும் அவர்கள் தப்பி சென்றதையும் தலைவி அமரபுஜங்கனுக்கு விளக்கி கூறினாள். அமரபுஜங்கன் முகத்தில் வியப்பும் சீற்றமும் ஆவலும் மாறி மாறி தோன்றின. சோழர் குலத்தை பூண்டோடு நசுக்கும் கருத்தை ஏன் தலைவி எதிர்க்கின்றாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. தாயே, ரவிதாசனின் திட்டம் சரிதானே? தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பெரும் செயலை நிறைவேற்ற முற்படும் அவரை நீங்கள் ஏன் கண்டிக்கின்றீர்கள்? எனக்கு புரியவில்லையே. நம் படைகள் மதுரையை அடையும் போதில் ரவிதாசனும் தன் திட்டத்தை தஞ்சையில் நிறைவேற்றினால் நமக்கு நல்லதுதானே என்று அமரபுஜங்கன் படபடப்போடு கேட்டான். தலைவியின் முகம் கருத்தது. அமரபுஜங்கன் தூய வீரனாக வளர்ந்து அரியணையில் ஏற வேண்டும் என்பது அவள் எண்ணம். அவனோ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை இதயத்தில் வளர்க்கின்றான். அமரபுஜங்கா, பழிக்கு பழி வாங்குவது எளிதுதான், ஆனால் விளையும் பலன்தான் கடமையாக இருக்கும் என்றாள் தலைவி. மாற்றானிடம் தர்மம் பார்க்கவா சொல்கின்றீர்கள் தாயே? யுத்த தர்மத்தை நான் மறுக்கவில்லை. போர்க்காலத்தில் வேவு பார்ப்பது கொலை புரிவதும் தவறில்லையே தாயே.
போர்க்காலத்திலே கொலை புரியலாம், போர் நடக்காத இடத்தில் அதை செய்வது கொலை குற்றம்.
தாயே, என் தந்தையை நிராயுத பாணியாக இருக்கும் போது கொன்ற செய்தியை நீங்கள் தானே கூறினீர்கள்? அதை அவ்வப்போது எடுத்து கூறித்தானே என் உள்ளத்தில் வீர உணர்வை ஊட்டினீர்கள்?
வீர உணர்வை ஊட்டி போர்க்களத்தில் விந்தை பல செய்ய பலத்தை வளர்த்தேன். மறைந்திருந்து கோழைத்தனமாக கொள்வது நியாயமன்று.
ரவிதாசன் செய்வது கோழைத்தனம் என்கின்றீர்களா தாயே?
ஆம், அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை.
சோழ நாட்டு அரசகுமாரனை கொன்று பெரும் கலக்கத்தை விளைவித்த சம்பவம் மட்டும் கோழைத்தனம் இல்லையா?
ஆம், அதுவும் நேர்மையற்ற செயல்தான். அப்போதே சோழ நாட்டில் மூன்று பெரும் கொலைகள் நேர்ந்திருக்கும் நல்ல வழியாக. அப்படி நடக்கவில்லை. பாண்டியர் ஆபத்துதவிகள் அனைவரும் கோழைகள் என்ற பெயர் ஏற்படவில்லை.
அந்த செயலை நீங்கள் தடுத்திருக்கலாமே. அப்போது அப்படி செய்யாமல் இப்போது குறை கூறுவது சரியா?
ஆதித்த கரிகாலனை அப்போது மறைந்திருந்து கொல்லாமல் இருந்தால் அவனோடு நான் நேருக்கு நேர் சண்டையிடுவேன்.
அவன் வாட்போரில் வல்லவன் என்ற பெயரை நான் பரீட்சை செய்திருப்பேன். சிங்க குட்டி போல் வீரபாணியின் தலையை பந்தாடிய அந்த இளங்கன்றின் ஆற்றலுக்கு ஒரு முடிவு கட்டி இருப்பேனே.
அமரபுஜங்கன் கூறி வரும் போது தலைவி தன் செவிகளை மூடிக்கொண்டாள்.
ஆம், கொன்றிருக்க கூடாதுதான். சோழ குலத்துக்கு தலைப்பிள்ளை சாய்த்திருக்க கூடாதுதான். அதை தடுக்க முடியாத நிலையில் இருந்து விட்டேன். அதை எண்ணி இப்போது வேதனைப்படுகின்றேன்
என்று வாய்விட்டு கூவியவள் மனத்தில் நினைத்தாள், ஆதித்தன் அற்ப ஆயுளில் இறந்து போகாது இருந்திருந்தால் எல்லோருடைய தலைவிதையுமே மாறியிருக்கும். நேரக்கூடாதது நேர்ந்திருக்கும். சோழ நாட்டில் பெரும் கலவரம் பல காரணங்களுக்காக நிகழ்ந்திருக்கும். அமரபுஜங்கனை மாபெரும் வீரனாக வளர்க்க முடியாது போயிருக்கலாம். ஆபத்துதவிகளுக்கு தான் கொடுத்த வாக்கு நிறைவேறாது போயிருக்கலாம். இன்றுமே பாண்டியர்கள் அரியணை ஏற முடியாது போயிருக்கலாம். ஐயோ, அந்த நினைவு இந்த சமயத்தில் ஏன் வருகிறது? மறைந்து மறந்து போயிருந்த சம்பவங்களும் எண்ணங்களும் மீண்டும் ஏன் தோன்றுகின்றன? இதயத்தில் மறைந்து முன் மூடி போன ரகசியங்களை மீண்டும் தோண்டி வெளிப்படுத்துவானேன் என்று எண்ணினாள். தலைவியின் சொல் அமரபுஜங்கனை உருக்கியது.
அதை எண்ணி இப்போது வேதனைப்படுகின்றேன்
என்ற இந்த சொற்கள் அமரபுஜங்கன் செவிகளில் ரீங்காரமிட்டன. எதை எண்ணி தலைவி வேதனை அடைகின்றாள்? என்னை மாபெரும் வீரனாக வளர்த்த தேவி, தாய்க்கு தாயாக, ஆசானுக்கு ஆசானாக, மதிமந்திரிக்கு மந்திரியாக விளங்கும் தாய் எதை எண்ணி வேதனைப்படுகின்றாள்? மதுரையில் மீண்டும் நாம் அரியணை ஏற வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த தலைவி எதை எண்ணி வேதனைப்படுகின்றாள்? சோழர்களை முறியடிக்க சேரர் உதவி பெற யோசனை கூறி அனுப்பிய தலைவி எதை எண்ணி வேதனைப்படுகின்றாள்? எதிரியின் முகமிலே புகுந்து கொன்ற செய்கைக்கா? நெஞ்சில் இரக்கமின்றி படுபாதகம் புரிந்து சோழ அரசு குமாரனை கொன்ற செய்கைக்காக வேதனைப்படுகின்றாள்? அவன் கேட்க துடித்தான்.
உறுதி படைத்த நெஞ்சினாலாயினும் கண்ணீர் முகுக்க தயாராக இருந்த தலைவியை அவன் காரணம் கேட்க துடிதுடித்தான்.
பிறர் நெஞ்சில் இருப்பதை நொடியில் அறிய வல்ல தலைவி அமர புஜங்கனை நோக்கி,
அமர புஜங்கா, நீ கேட்க துடிப்பதை இப்போது கேட்க வேண்டாம். நீ கேட்டுவிட்டு அதற்கு மறுமொழி கூறாத உன்னிடம் மறைக்க நான் விரும்ப மாட்டேன். என் இதயத்தில் எங்கோ ஒரு மூலையில் மறைந்திருக்கும் அந்த ரகசியத்தை சமயம் வரும்போது கூறுவேன். இப்போது நீ கேட்பதாலும் நான் கூறுவதாலும் நடைபெற வேண்டிய செயல்கள் யாவும் உற்சாக குறைவால் தடைபடலாம். மதுரை மாநகரில் உன் முடியில் போர்க்கிரீடம் விளங்கும் போது நான் அந்த கதையை கூறுவேன். நீ போகலாம், மேலே ஆக வேண்டியதை செய்யலாம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு எழுந்தாள். அமர புஜங்கன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். வீரனாக வளர்க்கப்பட்டவன், அறநூல் படித்தவன், தலைவி கூறிய கடைசி சொற்களை அவன் மதித்தான். அங்கு நிற்காமல் வெளியே வந்த அமர புஜங்கனுக்கு அற்புத செய்தி நிறைந்த ஓலை ஒன்று காத்திருந்தது. அந்த ஓலை சேர நாட்டில் இருந்து வந்தது. அந்த ஓலையை எழுதியிருந்தவர் சேர நாட்டு மாமன்னர் பாஸ்கர ரவிவர்மனின் அருமை குமாரி இளவரசி மாதங்கி தேவி. அதை கொண்டு போய் வெளிச்சத்தில் படித்தான். அமர புஜங்கனுக்கு சற்று முன்னர் ஏற்பட்ட குழப்ப மனநிலையை ஒரு நொடியில் அந்த ஓலை மாற்றிவிட்டது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.